நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். www.inbamfm.com என்ற வானொலியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சி. இன்றைக்கும் மிக விசேஷமான நாள். தேவனை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளை அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் தன்னுடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போகிறார், நம் மீது பிரகாசிக்க பண்ண போகிறார். இயேசு என்ற நாமம் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். அருமையான வார்த்தைகள். இன்றைக்கும் உங்களோடு என்ன பகிர்ந்து கொள்வது, தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். என் இருதயத்தில் தாவீதும் கோலியாத்தும் தோன்றினார்கள். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு வேத பகுதி, சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், பொதுவாக உலகத்தில் கூட பயன்படுத்தப்படுகிற ஒரு காரியமாக இது மாறிவிட்டது. ஒரு நம் அவர்களுடைய திறமைக்கு அப்பாற்பட்ட ஒரு சவால் வரும்பொழுது கோலியாத் அப்படின்னு அநேகர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். ஸோ இந்த சம்பவம், இந்த வேதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த சம்பவம் ஒரு உண்மை சம்பவம். அண்ட் இந்த சம்பவம் எல்லாருடைய இருதயத்தையும் கவர்ந்த ஒரு சம்பவம். தாவீது கோலியாத்தை வீழ்த்தின ஒரு சம்பவம். இன்றைக்கும் இதை தான் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாய் நின்று கொண்டு இருக்கிற கோலியாத்துகள் இன்றைக்கு விழப்போகிறார்கள். உங்களுக்கு முன்பாக அவர்கள் விழப்போகிறார்கள். நீங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை வென்று ஜெய கொடியை ஏற்றுவீர்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி நின்றார்கள், யுத்த களத்தில் கலங்கி நின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய திறமைக்கும் அனுபவத்திற்கும் மிஞ்சின ஒரு எதிரி அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அந்த நாட்களிலே பாருங்கள், இது ஒரு பழக்கமாக இருந்தது. ரெண்டு தேசங்கள் யுத்தத்திற்கு சேரும் பொழுது ஒவ்வொரு பக்கத்திலும் இருந்து ஒரு சிறந்த வீரனை முன்னே அனுப்புவார்கள். தி வுட் சென்ட் அ சாம்பியன். அப்போ இவர்கள் ரெண்டு பேரில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த தேசம் வெற்றி பெற்றதாக கருதப்படும். இப்போ இந்த இஸ்ரவேல் பிலிஸ்தியர்கள், இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணுன்னா நான் இந்த சரித்திரத்தை, இந்த ஜியோகிராஃபி இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, இஸ்ரவேல் தேசம், அதன் பிறகு பிலிஸ்தியர்களுடைய தேசம், அதன் பிறகு கடற்கரை. ஸோ இந்த இஸ்ரவேலர்கள் கடற்கரை பக்கம் போகணுன்னா இந்த பிலிஸ்தியர்களுடைய தேசத்தின் வழியாக சில பாதைகளை தாண்டித்தான் போக வேண்டும். ஸோ எப்பொழுதுமே இங்கே போர் வந்து மூண்டு கொண்டே இருக்கும். அவர்கள் வந்து அந்த பாதைகளை அடைப்பது, இவர்களுக்கு விரோதமாக வந்து அவர்கள் நிற்பது, இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது. இது அவர்களுக்கு ஒரு தொடர் சம்பவமாக, அடிக்கடி நிகழ்கிற ஒரு காரியமாக இருந்து கொண்டே இருந்தது. இப்போது இங்கே பாருங்கள், தாவீது என்ற ஒரு சிறுவனை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த தாவீது ஒன்றும் பெரிய யுத்த வீரன்லாம் கிடையாது. அவனுடைய வீட்டில் அவன் கடைக்குட்டி சிறியவன். பொதுவாக கடைக்குட்டினும் பொழுது அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இவனுக்கு, இவனுடைய அப்பாவுக்கு 10 பிள்ளைகள். ஸோ இதில் கடைக்குட்டினும் பொழுது முதல் மகனுக்கும் இவனுக்கும் நிறைய வருடங்கள் வித்தியாசம் கண்டிப்பாக இருந்திருக்கணும். 1 வருஷம்னு வச்சா கூட 10 வருஷம். ஸோ இவன் கடைசி மகனாக இருந்தபடினால நிச்சயமாய் அங்கே அதிகமான ஒரு செல்லம் இருந்திருக்கலாம், இல்லை எல்லாராலும் மதட்டப்பட்டிருந்திருக்கலாம். இவன் என்ன சின்ன பையன்தானேன்னு உதாசீனப்படுத்தப்பட்டு நிச்சயமாக அவன் இருந்திருப்பான். இவனுடைய பேச்சுக்கோ எதுக்குமே அங்கே இடமே இருந்திருக்காது. ஏன்னா இவன் சின்ன பையன், குடும்பத்தில் ஒரு காரியம் முடிவெடுக்கணும் போது பெரிய பிள்ளைகள் இவங்கள வச்சு தான் பேசி இருந்திருப்பாங்க. அப்போ தாவீது ஒன்றும் பெரிய ஒரு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, அப்படி தான் இருந்தான். அண்ட் அவன் வந்து ஒரு 10 ஆடுகளை வைத்து, 10ன்றது நான் சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், 10 ஆடுன்னு பைபிளில் இல்லை, அவங்க அப்பாவுடைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அந்த நாட்கள்லையும் அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. ஏன்னா அவனுடைய மூத்த சகோதரர்கள் 3 பேர் சவுலோடு யுத்தத்தில் இருந்தார்கள், சவுலின் பணியில் இருந்தார்கள், சவுல் ராஜா. அப்போ ராஜாவுடைய பணி அரசனுடைய பணி என்று சொல்லும் பொழுது ரொம்ப மதிப்பிற்குரிய பணி அது. அப்போது அவங்க மூணு பேருக்கும் ரொம்ப ஒரு ஒரு கம்பீரமும் ஒரு தலை நிமிர்ந்து நடக்கிறதும் ஒரு ஆணவமும் ஒரு பெருமையும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா இவங்க போர் சேவகர்கள். அந்த நாட்களில் போர் சேவகர்கள்னா சாதாரணம் கிடையாது. வீரத்திற்கு அடையாளம், ஒரு தன்மானம், இதெல்லாம் வந்து ஒரு பெருமை, ஒரு ஆணவம், இதெல்லாம் இருந்திருக்கும். அப்போது பாருங்கள், இந்த சூழ்நிலை இந்த சூழலில் தான் டேவிட் வந்து நமக்கு காண்பிக்கப்படுகிறார். ஸோ டேவிட் வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு சிறுவன், வாலிபன் கூட சொல்ல முடியாது, ஒரு சிறுவன் அல்லது இளைஞன். ஹி வாஸ் எ டீனேஜர். ஸோ இதை வந்து நீங்கள் கற்பனை செய்யணுன்றதுனால தான் இவ்வளவு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அப்போ அந்த குடும்பத்தில் தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்போ, அதாவது அவங்க வந்து அவன் சிறுவன் கடைக்குட்டின்றதுனால அப்படி தான் பார்த்துருந்துருப்பாங்க அவனை. ஸோ ஒரு உதாரணமே நான் சொல்கிறேன். ஒரு முறை இஸ்ரவேலிலேயே பெரிய தீர்க்கதரிசி, வெல் எஸ்டாப்ளிஷ்டு ப்ராஃபிட் ஆஃப் காட், ஏன்னா 1 சாமுவேல் 3 அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் என்றால், தான் முதல் பெயர்சபா வரை சாமுவேல் இஸ்ரவேலுடைய மன்னிக்கணும் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விளங்கினது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. சாமுவேல் வாஸ் அன் எஸ்டாப்ளிஷ்டு ப்ராஃபிட். அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துடைய மூப்பர்கள் ஓடி வந்துடுவாங்க. அதாவது நம்ம இன்றைக்கு இருக்கிற மாதிரி பட்டணங்கள்லாம் கிடையாது. அந்த நாட்களில் ஒரு கிராமம்னா அது ஒரு கம்யூனிட்டி. அந்த கிராமம் வந்து அவங்க ஒரு சமுதாயம். அந்த கிராமத்தில் ஒருத்தர் ஒருத்தர் எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு அங்கே மூப்பர்கள் இருந்தாங்க. பிரச்சனைனா அந்த பெரியவங்கள்லாம் உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணி ஓகே இப்படி இப்படின்னு ஒரு சுமூகமான முடிவுக்கு வருவாங்க. ஸோ அந்த கிராமங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூப்பர்கள் அல்லது முதியவர்கள், முதியவர்கள்னு சொல்கிறத விட தலைவர்கள், அவங்க கட்டுப்பாடில் தான் எல்லாமே இருந்தது. அப்போ தலைவர்கள் வராங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து தே ரெப்ரசன்ட் த என்டையர் பீப்புள் ஆஃப் த வில்லேஜ். அந்த கிராமத்தினுடைய முழு ஜனங்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள், இந்த கிராம தலைவர்கள்லாம். அப்போ சாமுவேல் ஒரு இடத்துக்கு போகிறான்னா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராம தலைவர்கள் எல்லாம் சாமுவேலை பார்க்க வந்து அவரை மரியாதையெல்லாம் செலுத்தி அவங்க முதல்ல கேட்குற கேள்வி என்னென்னா, நீர் வந்திருக்கிற செய்தி சமாதானமான செய்தியா? ஏன்னா இவர் சும்மா வந்து பொழுது போலன்னு எங்கேயும் வர்றவர் கிடையாது சாமுவேல். தேவன் அனுப்பும் பொழுது தேவனுடைய செய்தியை சுமந்து வருகிறவர். அது மட்டும் இல்லை, இவர் சொன்னால் அது அப்படியே நடந்துடும். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழவில்லை. சாமுவேலை கொண்டு தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழவில்லை. அப்போ பாருங்கள், எல்லாருடைய இருதயமும் நடுங்கும். சாமுவேல் வராரு அப்படின்னா நடுங்கும். ஏன்னா என்ன செய்தி வருது, தேவன் என்ன சொல்லி அனுப்புகிறார்? ஒருவேளை நம்மக்கிட்ட ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவன் கண்டு ஒருவேளை ஒரு வார்னிங் வருதா இல்லை ஜட்ஜ்மெண்ட் வருதா, இப்படியெல்லாம் வந்து அந்த நாட்களிலே பயந்தார்கள். அதனால் சாமுவேல் வராரு, உங்கள் ஏரியாவுக்கு வராருன்னா முதல்ல சந்தோஷத்தை விட அவங்களுக்கு இருதயம்லாம் நடுங்கும். என்ன செய்தி? அதனால் வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சாமுவேல்கிட்ட கேட்பார்கள், நீர் வந்திருக்கிறது நல்ல செய்தியா அப்படின்வாங்க. சாமுவேல் வந்து ஆமாம், நான் நல்ல செய்தியோடு வந்திருக்கேன்னு சொன்னால் தான் இவங்களுக்கு ஒரு மூச்சே வரும். அப்போ இப்படிப்பட்ட சாமுவேல், சாதாரண ஒரு தீர்க்கதரிசி அல்ல, இஸ்ரவேலிலே பெயர் போன தீர்க்கதரிசி, இஸ்ரவேலினால் கொண்டாடப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய வா என்று அறியப்பட்டு நிலைப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, இவர் வரார் இந்த வீட்டுக்கு. பொதுவாக இப்போ நம்ம வீட்டுக்கு இப்படி ஒரு தீர்க்கதரிசி வரார்னு நம்ம வச்சுக்கோமே, என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் தான் அப்பா, 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு பிள்ளையை நம்ம விடுவோமா? இல்லை, எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் தொட்டு ஆசீர்வதிக்கணுன்றது தான் ஒரு பெற்றோருடைய விருப்பமாக இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஆனால் சாமுவேல் வந்து இங்கே வரார். ஈசாய், ஜெஸ்ஸியுடைய வீட்டுக்கு வரார். ஜெஸ்ஸி யார்னா டேவிடுடைய அப்பா, தாவீதுடைய அப்பா. அப்போது இங்கே வராரு. வந்த உடனே பாருங்கள், சாமுவேல் நான் சொன்னது போல் ரொம்ப பெயர் போன தீர்க்கதரி, பெயர் பெற்ற தீர்க்கதரிசி, ரொம்ப செலிப்ரேட்டட் ப்ராஃபட் இஸ்ரவேலில். இப்போ இவர் வந்து ஜெஸி வீட்டுக்கு வராரு, இல்லை அந்த கிராமத்துக்கோ டவுனுக்கோ பட்டணத்துக்கோ வராருன்னா எல்லாருக்குமே தெரியும். கர்த்தர் சாமுவேல் கிட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்லி குறிப்பாக அந்த பகுதிக்கு அனுப்புகிறார். அது என்னன்னா, ஜெஸ்ஸியுடைய பிள்ளைகளில் ஒருவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ அவனை அபிஷேகம் பண்ணணும், நீ அங்கே போ, நான் யாருன்னு காமிக்கிறேன்ட்டார். இப்போது இஸ்ரவேலில் ராஜா ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் பேர் சவுல். இப்போ சாமுவேல் வந்து தாவீத ராஜாவாக அபிஷேகம் பண்ண இந்த இடத்துக்கு போகிறாருன்னு தெரிஞ்சால் சவுல் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? படையை திரட்டிக்கிட்டு வந்திருப்பான், வந்து முதல்ல சாமுவேலை போட்டு தள்ளியிருப்பார். இதெல்லாம் வந்து கர்த்தரிடத்துலேருந்து வரல, நான் ஒரு ராஜா இருக்கும்போது எப்படி நீ இன்னொருத்தனை அபிஷேகம் பண்ணுவேன்? அந்த நாட்களில் இது நடந்தது. அடுத்தது டேவிடுடைய குடும்பம் முழுவதையும் போட்டு தள்ளியிருப்பாங்க. இது என்ன டேவிடா, மீது யாருமே அங்கே இருக்கவே கூடாதுன்னு. ஸோ அதனால் அப்பட்டமாக அப்படி சாமுவேல் வந்து வர முடியாது, நான் ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறேன், கர்த்தர் சொல்லிட்டாரு. இன்றைக்கி பலர் சொல்லுகிறது போல் கர்த்தர் சொல்லிட்டாரு, அதனால் என்ன இருக்குது, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். நோ, ஞானம் மிக அவசியம், ஞானம் மிக 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 அவசியம். கர்த்தர் சொல்லுகிறதை எப்படி கையாள வேண்டும், அதை அந்த 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 கிருபையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுப்பார். சாமுவேல் பாருங்கள், அப்பட்டமாக போகலை. அப்போது சாமுவேல் வந்து அந்த இடத்துக்கு பலி செலுத்துவது போல் வருகிறார். அப்போ யாருக்கும் தெரியாது, ஓகே இந்த இடத்துல ஆராதிக்கிறதுக்காக அவர் வராருன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து அவர் ஜெஸ்ஸியுடைய வீட்டுக்கும் தற்செயலாய் வருவது போல வருகிறார். தொடர்ந்து பேசும் முன்பதாக இதோ ஒரு இனிமையான பாடல். This is a very beautiful song and let's listen to this song. ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறித்த ஒரு பாடல் இது. இதோ உங்களுக்கு
சத்தம் துனிக்குதே நாம் விழித்திடுவோம், எக்கால துனியின் அழைப்பின் சத்தம் துனிக்குதே நாம் விழித்திடுவோம். ஒன்று சேர்வோம், மகிழ்ந்து பாடுவோம், கர்த்தர் ஊழியம் செய்திடுவோம். எக்கால துனியின் அழைப்பின் சத்தம் துனிக்குதே நாம் விழித்திடுவோம். எழுந்து கட்டுவோம், இணைந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம், இணைந்து கட்டுவோம். எக்கால துனியின் அழைப்பின் சத்தம் துனிக்குதே நாம் விழித்திடுவோம். எக்கால துனியின் அழைப்பின் சத்தம் துணிக்குதே நாம் விழித்திடுவோம். பரிசுத்தம் உலக இன்பம் தேடி அலைந்தோமே இழந்தோமே நம் ஐக்கியம் சரிந்து போன ஜப ஜீவியம் இடிந்து போன வேத தியானம் சரிந்து போன ஜப ஜீவியம் இடிந்து போன வேத தியானம் இதுவே தருணம் இன்றே ரட்சண்யனா அழைப்பின் சத்தம் துணிக்குதே நாம் விழித்திடுவோம் எக்கால துணியின் அழைப்பின் சத்தம் துணிக்குதே நாம் விழித்திடுவோம்
மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் விசேஷமான ஒரு நாள், அருமையான ஒரு பாடலை கேட்டோம். இந்த பாடலை ஆயத்தமே என்ற இசைத்தட்டிலிருந்து நாம் கேட்டோம். இந்த ஆயத்தமே என்ற இசைத்தட்டை வெளியிட்டவர் சகோதரன் ஜான்சன், மொரிஷியஸ் தீவில் அவர் இருக்கிறார். நம்முடைய இன்பம் எஃப்எம்ஐ கேட்கிறவர், நம்முடைய இன்பம் எஃப்எம்ஐ நேசிக்கிறவர், விரும்பி கேட்கிறவர், அவர் இந்த இசைத்தட்டை வெளியிட்டு இன்பம் எஃப்எம்எல் இதை ஒலிபரப்பும்படி அவர் அதை அனுப்பினார். நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். கர்த்தாமே தொடர்ந்து அவரை பயன்படுத்துவாராக. நேர்களே, உங்களில் யாராவது ஒருவர் இப்படி பாடல்களை பெற்று நீங்கள் வெளியிட்டிருப்பீர்கள் என்றால் எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்கள். அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்படி இன்பம் எஃப்எம்எல்லே ஒலிபரப்பப்படும். இப்பொழுதும் ஒரு இனிமையான சாட்சி, ஒரு அன்பு சகோதரன் அனுப்பியிருக்கிறார். ஸோ கடந்த 2 மாதங்களாக நான் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சகோதரன் திரவியராஜ் ஸோ அவர் என்ன அனுப்பியிருக்காருன்னா, 2 மாதங்களாக நான் வந்து இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, கர்த்தருக்குள்ளே வளர எங்களுக்கு உதவியாக இருக்கிறது என்று சொல்லி அவர் கூறியிருக்கிறார். மிகுந்த சந்தோஷம். உங்களோடு நாங்களும் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். இன்பம் எஃப்எம்ஐ கர்த்தர் உங்களுக்கும் அநேகருக்கும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதை அறிந்து நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் தேவை. அநேகருக்கு இந்த இன்பம் எஃப்எம் ஆசீர்வாதமாய் இருக்கிறபடியினால் நீங்கள் இந்த இன்பம் எஃப்எம்மிற்காக இந்த நிகழ்ச்சிகளை செய்கிறவர்களுக்காக இதை தாங்கி செல்லுகிற எனக்காகவும் என் மனைவி பிரேமலதாவுக்காகவும் ஜெபிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இன்பம் எஃப்எம்மில் விதைக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அநேகர் தொடப்பட்டு வருகிறார்கள், இதனுடைய பலன் நிச்சயமாய் உங்களுக்கு உண்டு. தாவீதை குறித்து நாம் பேசி கொண்டிருந்தோம். 1 சாமுவேல் 16 முழுவதும் நான் சொன்ன காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல பேசுகிறார், நீ பெத்லகேமியனாகிய ஈசாயை போய் நீ பார்க்கணும், அவனுடைய மகன்களில் ஒருவனை நான் அரசனாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். இப்படி சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. பேசின உடனே சாமுவேலுக்கு வர வேண்டிய ஒரு சந்தேகம்தான், ஆண்டவரே எப்படி இது வந்து நான் போனேன்னா சவுல் என்னை கொன்று விடுவானே அப்படின்றார். அப்போது தேவன் சொல்லுகிறார், நீ அங்கே பலியிடுகிறது போல போன்றார். அப்போ அந்த 4வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். இந்த வார்த்தைகள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், எந்த ஒரு வார்த்தையும் வந்து வீணாக எழுதப்படவில்லை. பொதுவாக ஒரு சிலரை பார்த்திங்கன்னா அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா ஒரு மடை திறந்த வெள்ளம் போல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து அவங்க பேசுகிறதுல அர்த்தம் இருக்குதா அர்த்தம் இல்லையா, அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமா பிரயோஜனம் இல்லையா, இதெல்லாம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க வார்த்தைகளை. இதில் வந்து இப்படிப்பட்ட இதில் கொஞ்சம் நம்ம தான் பொறுக்கி எடுக்கணும், நல்ல வார்த்தைகள் சிலதை விட்டுறணும். ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை. வேத புத்தகம் ஒரு பெரிய புத்தகம் தான், ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, அந்த நாட்களில் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது பாருங்கள், எனக்கு இன்னும் நல்லா தெளிவாக ஞாபகம் இருக்குது. நான் ஒரு 3வது 4வது படித்து கொண்டிருந்திருப்பேன். 3வது 4வதுன்னு சொன்னால் என்ன வயசு இருந்திருக்கணும், ஒரு 6 வயசு 7 வயசு இருந்திருக்கணும். அப்போது நல்ல மழை சென்னையில், யாரும் வெளியில் போக முடியல வர முடியல, அப்படி ஒரு மழை. அப்போது எங்கள் வீட்டுக்கு ஒரு டெலகிராம் வந்தது, என்னுடைய தாய், என்னுடைய சகோதரி, என்னுடைய சித்தி. அப்போது என்ன டெலகிராம்னா, மதர் டைடு ஸ்டார்ட் இமீடியட்லி. அதாவது என்னுடைய பாட்டி, என்னுடைய அம்மாவுடைய தாய், அவங்க வந்து வியாதியாக இருந்து மரிச்சிட்டாங்க. இறந்த உடனே டெலகிராம், அந்த நாட்களிலே டெலகிராம், இப்பொழுது இருப்பது போல் மொபைல் ஃபோன்ஸ் கிடையாது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு மொபைல் ஃபோன் இல்லை, இமெயில் இல்லை, இப்படி உடனே தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனங்கள் இல்லை. அந்த நாட்களில் எஸ் அஃப்கோர்ஸ் லேண்ட்லைன் இருந்தது, எல்லாருடைய வீட்லேயும் இருக்காது. இருந்தாலும் அந்த நாட்களில் நான் சொன்னது போல் புயல் மழை அதெல்லாம் வேலை செய்யாது, இப்பொழுது இருப்பது போல் கிடையாது. ஸோ டெலகிராம் வாஸ் தி ஒன்லி வே மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அப்போ அந்த டெலகிராம் என்ன வந்துச்சுன்னா, மதர் டைட் ஸ்டார்ட் இமீடியட்லி, இவ்வளோதான். அப்போ அந்த நாட்களில் டெலகிராம் எல்லாருமே பயன்படுத்தினாங்க. அப்போது ஒருவருடைய திருமணத்திற்கு செல்ல முடியலன்னா, ஹாப்பி வெட்டட் லைஃப், ஹாப்பி மேரிட் லைஃப், இவ்வளோ தான் டெலகிராம் வரும். இப்போ மேரேஜுக்கு விஷ் பண்ணி அனுப்பும் பொழுது, நீ வந்து இப்படி நடந்துக்கோ, அப்படி நடந்துக்கோ, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இதெல்லாம் டெலகிராமில் வராது. அதே போல் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, 4 நாள் சாப்பிடாமல் இருந்தாங்க, அதுக்கப்புறமா இறந்துட்டாங்க, டாக்டர் வந்து செக் பண்ணி சொன்னார், இதெல்லாம் டெலகிராமில் சொல்ல முடியாது. ஃபோனில் பேசும்போது இன்றைக்கி பாருங்கள், அதை தான் நான் சொன்னேன், பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் டெலகிராம் அப்படி கிடையாது. டெலகிராம் ரொம்ப தேவைப்படுகிற வார்த்தைகள் மட்டும்தான். ஒரு டெலகிராம் வந்து அனாவசியமான வார்த்தைகள் அதில் போடவே முடியாது, ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கே காசு. டெலகிராம் அனுப்பும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்கும் அவர்கள் பே பண்ணணும், அதனால் வந்து வீணாய் வந்து பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு வேளை அப்படி ஒரு காரியம் இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம பேசும் பொழுது நம்ம கேட்கிறவர்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம காசு கொடுக்கணும்னு வைங்களேன், பணம் கொடுக்கணும் கேட்கிறவர்களுக்கு. இப்போது அப்படின்னா எப்படி எவ்வளோ நேரம் யார் பேசுவான்னு தெரியல. ஆனால் அந்த நாட்களில் டெலகிராம் அப்படி தான் இருந்தது. நாம் இங்கிருந்து இன்னொருத்தருக்கு டெலகிராம் அனுப்பணும்னா ஒவ்வொரு எழுத்தும் கணக்கிடப்பட்டு அதற்கு பணம் வாங்கப்படும். த மோர் த வேர்ட்ஸ் த லெட்டர்ஸ் த மோர் மணி. ஆகவே ரொம்ப சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எழுத்துக்கள் கூட கணக்கிடப்பட்டு பேசப்படும். அப்போ இந்த வேதம் கூட பாருங்கள் ஒரு டெலகிராம், அதை தான் சொல்ல வரேன். எந்த ஒரு வார்த்தையோ எழுத்தோ எழுத்தின் பகுதியோ இங்கே வீணாய் அதிகமாய் சொல்லப்படவில்லை. There are no excess words in the Bible. ஒவ்வொரு வார்த்தையும் அத்தியாவசியம், தவிர்க்க முடியாத வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தையும் அத்தியாவசியம். ஸோ வேதத்தை வாசிக்கும் பொழுது இதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு வார்த்தையும் வீணாய் இங்கே பேசப்படவே இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் மிக தேவையான வார்த்தைகள், அத்தியாவசியமான வார்த்தைகள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வார்த்தைகளெல்லாம் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கின்றன. இப்போ சாமுவேல் வந்த உடனே இந்த மூப்பர்களெல்லாம் தத்தளிப்போட வந்தார்களாம். வந்த பிறகு எல்லாரையும் இவர் கூப்பிட்டு பலியிடுறாரு. எல்லாம் முடிந்த உடனே பாருங்கள், அப்போது ஈசாயினுடைய மகன்கள் அங்கே வருகிறார்கள். வந்த உடனே சாமுவேல், நான் சொன்னது போல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, மச் செலிப்ரேட்டட் ப்ராஃபிட் இன் இஸ்ரேல், எஸ்டாப்ளிஷ்ட் ப்ராஃபிட். செலிப்ரேட்டட் மட்டும் இல்லை, எஸ்டாப்ளிஷ்ட். அவர் வார்த்தைகளில் ஒன்று கூட வீணாய் போவதே கிடையாது, தரையில் விழுவதே கிடையாது, நிறைவேறாமல் போனதே கிடையாது. அப்பொழுது இவர் பாருங்கள், ஆறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். அதாவது அவனுக்குள்ளேயே பேசுகிறான் சாமுவேல் தீர்க்கதரிசி பேசுகிறார். எலியாபை பார்த்த உடனே சவுலோட போருக்கெல்லாம் போயிட்டு வர்ற ஆள், ஸோ கம்பீரமாக நெஞ்சை நிமிர்த்தி தலை நிமிர்த்தி அவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே சாமுவேலும் கொஞ்சம் அப்படியே வந்து இந்த தோற்றத்தை கண்டு அவரும் அப்படியே யோசிக்கிறார், ஒருவேளை இவனை தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறாரு, அப்படி தான் இருக்கும். ஏன்னா பார்த்தா இப்படி ஒரு ராஜரீக தோற்றம், ஒரு கம்பீரம், அந்த ராஜாக்குரிய இதெல்லாம் இருக்கு இவன்கிட்ட அப்படின்னு யோசிக்கிறார். உடனே ஏழாம் வசனம் வாசிக்கிறேன், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். எவ்வளோ அழகான ஒரு வசனம், எவ்வளோ ஆறுதலான ஒரு வசனம். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சாதாரண ஒரு ஆள் கிடையாது, இஸ் அ ப்ராஃபட், மைட்டி ப்ராஃபட் ஆஃப் காட். வேதத்திலேயே சாமுவேல், மோசே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ். தேவனுடைய தீர்க்கதரிசிகள், மைட்டி ப்ராஃபட்ஸ் ஆஃப் காட். ஆனால் இந்த சாமுவேலே பாருங்கள், வெளி தோற்றத்தை கண்டு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அங்கே யோசிக்கிறார். இது என்ன குறிக்கிறது என்றால், தேவனோடு நடந்தாலும் சாமுவேலும் ஒரு மனிதன் தான். அப்போ அந்த மனிதனுடைய இருதயம் வெளிப்புறமான தோற்றத்தை தான் பார்க்குது. இன்றைக்கு நம்மை பார்க்கும் பொழுது கூட வெளியில் நம்மளை பார்த்து, நம்ம உடைகளை பார்த்து, நம்ம வாகனங்களை பார்த்து மதிப்பிடுகிறவர்கள் அநேகம்னு சொல்ல முடியாது, ஏறக்குறைய எல்லாருமே அப்படி தான். உலகமே அப்படித்தான் இருக்கிறது. இதுதான் மனிதனுடைய இருதயம், அதுதான் இங்கே வெளிப்படுகிறது. கர்த்தரோடு நடக்கிற ஒரு தீர்க்க தரிசியே இப்படி பார்த்திருப்பார் என்றால் மற்றவங்க நிச்சயமாக அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் அங்கே சாமுவேலை பார்த்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, பாருங்கள், நீ இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், அவன் முகத்தை பார்க்க வேண்டாம், ஏன்னா அவ்வளோ கம்பீரமாக ஒரு ராஜாவுக்குரிய ஒரு தோரணை அவனிடத்தில் இருந்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இவனை புறக்கணித்தேன். நான் தான் சொன்னேன், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஆண்டவர் சொல்றார், ஐ ஹாவ் ரிஜெக்டட் ஹிம், இவனை புறக்கணித்தேன். வெரி ஸ்ட்ராங் வேர்ட். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான். நான் மீண்டும் வாசிக்கிறேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். ஒருவேளை தேவனும் மனிதனைப் போல முகத்தை மட்டுமே பார்ப்பார் என்று சொன்னால் நம்ம எத்தனை பேர் தேவனிடத்தில் தயவு பெற்றுக்கொள்ள முடியும்னு தெரியாது. முகம் என்று சொல்லும் பொழுது நம்ம முகம், நம்முடைய தோற்றம், நம்முடைய மற்ற வெளிப்புறமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் இதெல்லாத்தையும் ஒதுக்கிடுறார். ஜனங்க இதை பார்க்கலாம், மனுஷன் இதை பார்க்குறான். அங்கேயே ஆண்டவர் சொல்லிட்டார், மனுஷன்னா இதை தான் பார்க்குறான், ஆனால் நான் அப்படி பார்ப்பது அல்ல, இதெல்லாவற்றையும் தாண்டி அந்த இருதயத்தை நான் பார்க்கிறேன். காட் லுக்ஸ் அட் த ஹார்ட், God looks at the heart. மனிதன் பார்க்க முடியாத அந்த இருதயத்தை தேவன் பார்க்கிறார். இருதயத்தின் நினைவுகளை அறிகிறார். இருதயத்தை அவர் உற்று கவனிக்கிறார். சாமுவேல் தாவீதினுடைய அந்த பட்டணத்திற்கு, பெத்லகேமுக்கு வருகிறார். ஈசாய் தாவீதுடைய தகப்பன், ஜெஸ்ஸி பிள்ளைகளை கொண்டு வருகிறார். முடிவில் தாவீது கொண்டு வரப்படுகிறான், தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறான். தாவீது அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு பாருங்கள், ஒரு நாள் அவனுடைய அப்பா அதாவது ஜெஸ்ஸி தாவீதை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, எப்பா போர் நடந்து கொண்டிருக்கிறது, உன் சகோதரர்கள் எல்லாம் போர் முனையில் இருக்கிறாங்க, போய் அவர்களுடைய நலனை விசாரிச்சுட்டு வா, அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அப்போ தாவீதும் பாருங்கள், இவர் கொடுத்த கொஞ்சம் தின்பண்டங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு, சீஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தா இங்கே படைகளெல்லாம் அப்படியே நிற்குது. அந்த நாட்கள் பாருங்கள், இப்போ இருக்க மாதிரி சும்மா அப்படி போயிட்டு கொடுத்துட்டு வந்துட முடியாது, பல நாட்கள் நடந்து போகணும், அங்கே ஒரு ரெண்டு நாள் தங்கி இருக்கணும், அப்புறம் சரியான நேரம் கிளம்பி வரணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ தாவீது அங்கே போய் சகோதரர்களையெல்லாம் பார்த்து நலம் விசாரித்து எல்லாம் அங்கே இருக்கும் பொழுது திடீர்னு ஒன்று நடக்குது. என்னென்னா, அந்த பக்கத்துலேருந்து ஒரு பெரிய சத்தம், யாருன்னு பார்த்தா ஒரு ராட்சத உருவம் நின்று அவன் அலறி கொண்டு இருக்கிறான். உங்கள் பக்கத்தில் யாராவது ஒருவன் இருந்தால் என்னை சந்திக்கும்படி அனுப்புங்க அப்படி இப்படின்னு. என்னென்னா, அந்த நாட்களில் ஒரு பழக்கம் இருந்தது, அதாவது இரண்டு தேசங்கள் போருக்காக ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது சில நேரங்களில் அவர்களுடைய சாம்பியன்ஸை முன்னிறுத்துவாங்க, பெஸ்ட் வாரியர்ஸை. அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டு யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த தேசம் வெற்றி பெற்றதாக கருதப்படும். இப்போது பிலிஸ்தியர்களுடைய பக்கத்திலிருந்து கோலியாத்து நின்று கொண்டு இருக்கிறான். அப்போ சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கோலியாத் குறைந்தபட்சம் ஏறக்குறைய ஒரு 3 மீட்டராவது அவனுடைய உயரம் இருக்கணும். 3 மீட்டர்னு சொன்னால் 1 மீட்டர் வந்து 3.67 அடி, 3.67 ஃபீட் ஒரு மீட்டர். குறைந்தது 11 அடி, 11 அடி சராசரி மனிதன் வந்து ஒரு 5 அடி 10 அங்குலம், 5-6 அடி கூட நமக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. 11 அடி பாருங்கள், ஆல்மோஸ்ட் அப்படியே டபுள் த சைஸ், ஹியூஜ் ஜாயண்ட் அவன் கோலியாத். இன்னொரு பகுதியில் வேதம் வந்து கோலியாத்துடைய சகோதரனை குறித்து சொல்லுகிறது, ஆகோகுடைய ராஜா, கிங் ஆஃப் ஏகாட். ஸோ ராஜா அவன் வந்து கோலியாத்துடைய சகோதரன். அப்போ அவனுடைய படுக்கையின் அளவை வேதம் பதிவு செய்திருக்கிறது. அவனுடைய படுக்கை வந்து 18 அடி நீளமும் 8 அடி அகலமும் இருக்கிற ஒரு படுக்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 18 அடி நீளம், 8 அடி அகலம். இங்கே கோலியாத் வந்து குறைந்தது 11-12 அடி, ஈஸிலி 11-12 ஃபீட். இவ்வளவு பெரிய ஒரு உருவம், அவனுடைய ரெண்டு கைகளிலும் ஆறு விரல்கள், கால்களிலும் ஆறு விரல்கள். இப்படி ஒரு பெரிய ஆள் வந்து நிற்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இஸ்ரவேலிலே இருந்தவர்கள் கூட சாதாரண வீரர்கள் கிடையாது, எல்லா யுத்தத்தில் சிறந்தவர்கள். தனியாகவே போய் 200 பேர் 300 பேரை ஈட்டியை வைத்து வென்று வந்தவர்கள் சிலர்லாம், சவுலோடு இருந்தவர்கள். அப்போ இப்படிப்பட்டவர்கள் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்போ எதிரில் நிற்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது, இவங்களை போல ஒரு போர் வீரன்னா அது வேற. பட் அவன் ராட்சத உருவமாய் ஒரு ராட்சதனாய் அங்கே நின்று அலறி கொண்டிருக்கிறான். உங்களுக்குள்ளே எந்த ஒரு ஆம்பளையுமே இல்லையா, என்னிடத்தில் அனுப்புங்கள், அவனா நானா பார்த்துறேன். அவர்களை தூஷித்து கொண்டிருந்தான், தேவனுடைய நாமத்தை தூஷித்து கொண்டிருந்தான். இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 40 நாட்கள் நடக்குது. 40 டேஸ் காலையில் வருவான், சத்தம் போடுவான், இவங்களை திட்டுவான், தேவனை திட்டுவான், திரும்பி போயிடுவான். திரும்பியும் ஈவினிங் வருவான், கத்துவான், டே உங்களுக்குள்ள ஒருத்தன் கூட இல்லையாடா, என்னை வந்து என்னோட சண்டை போட எவனா ஒருத்தன் இருந்தால் அனுப்புங்கடா. இது நம்ம ரொம்ப டீசெண்டாக சொல்கிறோம், பட் போர் வீரர்கள் நமக்கு தெரியும் எவ்வளவு தகாத வார்த்தைகளை அவன் பேசியிருப்பான். அவர்களை அவ்வளோ இழிவாக, எவ்வளவு இழிவாக திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இழிவாக திட்டியிருப்பான். தேவனை தூஷித்தான், இந்த ஜனங்களை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தினான். இப்போ வந்து தாவீது இதை அந்த இடத்துல பார்க்குறான். பார்த்த உடனே தாவீதினுடைய இருதயம் அப்படியே துடிக்கிறது. அப்போ சொல்கிறாங்க, கேட்டியா இதை அப்படின்ட்டு அது தொடர்ந்து பேசுகிறாங்க, பொதுவாக பேசிக்குவாங்க இல்லையா. அப்போது அங்கே ராஜா சவுல் வந்து ஒரு வெகுமதியை அறிவித்திருந்தார், ஒரு ரிவார்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். என்னென்னா, இந்த வீரனை வெல்லுகிறவனுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுப்பேன், அவனுக்குடைய குடும்பத்துக்கு வரியை நான் விலக்குவேன். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் பாருங்கள். ராஜாவுடைய மருமகன் ஆகிறதுன்றது சும்மா கிடையாது, வரியே இல்லாமல் இருக்கிறதும் அது வந்து ராஜாவுடைய குடும்பமாச்சே, அது ஒரு பெரிய பாக்கியம். அப்போது பாருங்கள், இவ்வளோ பெரிய ஒரு வெகுமதியை அறிவித்து கூட யாருமே போகலை. ஏன்னா முடியாது, போனால் ஆள் திரும்பி வர முடியாது, திரும்பி வந்தால் தானே கல்யாணம், திரும்பி வந்தால் தானே வரி விலக்கு இதெல்லாம். அப்போது இது வந்து சொல்லப்படுகிறது. அப்போ தாவீது இதை கேட்குறான், தாவீது கேட்டு சொல்கிறான், அப்படியா, திரும்பி இந்த பக்கம் கேட்குறான், இவனை வெல்றவனுக்கு என்ன செய்யப்படும் பாருங்களேன். ரொம்ப வேடிக்கையாக இருக்கு அந்த காரியம். 1 சாமுவேல் 17 அதில் வந்து இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 25 அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா, இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தீனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீனை மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள், அவனை கொல்லுகிறவனுக்கு இன்ன என்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன, வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய், யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். பாருங்க, இவன் திரும்பி 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு 3-4 பேர்கிட்ட கேட்டான், இவனை வெல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும், இவனை வெல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும். அவங்களும் சொல்கிறாங்க, இவனை வெல்றவனை ராஜா வந்து ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக்கி அவருடைய மகளை திருமணம் செய்து வைத்து அவனை சர்வமானியம் கொடுப்பான், தகப்பன் வீட்டாருக்கே ஒரு பெரிய ரிலீஃப், டாக்ஸ் ரிலீஃப் உண்டாகும். இப்படிய இதை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த ரிவார்டு வந்து இவனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வெகுமதி தாவீதுக்கு ரொம்ப ஒரு கவர்ச்சியாக தோன்றினது உண்மைதான். ஐஸ்வர்யவானாக்கி அரசனுடைய மகளையே திருமணம் செய்வது சாதாரண விஷயம் அல்ல. அப்போ இது வந்து சவுலுடைய காதுகளுக்கு எட்டுகிறது. யார் இது அப்படின்னு சொல்லி இவனை வர வைக்கிறாங்க. வர வச்சு பார்த்தா சவுலுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை, கொஞ்ச நஞ்ச தைரியமும் போச்சு. ஏன்னா இவன் ஒரு இளைஞன், டீனேஜ் பாய். இவங்கெல்லாம் யுத்தத்தில், அதாவது தாவீதுடைய வயசும் இவங்க அனுபவமே மேட்ச் ஆகாது. இவங்க இவங்களுடைய போர் யுத்த அனுபவமே தாவீதை விட, தாவீது வயசை விட ரெண்டு மடங்கு இருந்திருக்கும். தாவீது ஒரு டீனேஜ் பாய், இளைஞன், இளைஞன் என்று தான் வேதம் சொல்லுகிறது. போர்னா அவனுக்கு அனுபவம் கிடையாது, யுத்தம்னா என்னன்னு தெரியாது. அவன் பார்த்த யுத்த வீரர்கள் எல்லாம் அவன் சகோதரர்கள் தான். அப்போது சவுல் வந்து ரொம்ப நொந்து போகிறான், என்னடா இவனை கொண்டு வந்திருக்கீங்களே. ஆனால் தாவீது பாருங்கள், ரொம்ப அழகாக பேசுகிறான். 31 Samuel 17:31 நான் வாசிக்கிறேன். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, சவுல் ராஜா, இவன் வந்து ஆடு மேய்க்கிற பையன், அதை ஞாபகம் வச்சுங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீதனுடைய வார்த்தைகள் பாருங்க, எப்படி ஒரு 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 தன்னம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட்டோடு அவன் வந்து ராஜா கிட்ட பேசுகிறான் பாருங்க. உம்முடைய, அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன். இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. தாவீதை போல சின்ன பையன் இல்லை கோலியாத். யுத்த வீரன், ஒரு படையே நடுங்கிக்கிட்டு இருக்குது கோலியாத்தை பார்த்து. யுத்த வீரர்கள் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க கோலியாத்தை பார்த்து. இந்த இடத்துல தாவீது வந்து இவர் அப்படியே விடுறாரு பாருங்க டைலாக், இவன் நிமித்தம் ஒருவனும் கலங்க வேண்டியது இல்லை, நான் போய் யுத்தம் பண்ணுறேன்றான். அதுக்கு தான் சவுல் சொல்கிறான், மகனே நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன், என்ன பேசுகிற நீ, தெரிஞ்சுதான் பேசுகிறியா, நீ ஒரு சின்ன பையனாக வந்து ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற அப்படின்றது தான் சவுல் அங்கே சொல்ல முற்படுகிறார். கொஞ்சம் இதை கற்பனை செய்து பாருங்களேன், என்ன ஒரு டென்ஷன் இருந்திருக்கும் அந்த நேரத்தில். 40 நாட்கள் இவங்கெல்லாம் நொந்து போய் அப்படியே ஒடுங்கி கிடக்கிற ஒரு வேளை, இவன் வந்து சொல்கிறான், யாரும் பயப்படாதீங்க, நான் போய் சண்டை போடுறேன்னா. சவுலுக்கு உண்மையிலேயே வந்து சவுலுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்னு நான் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். ஒருவேளை சிரிச்சிருப்பானா, இல்லை ரொம்ப நொந்து போய் விரக்தி அடைந்து என்ன மாதிரி செய்யுங்கடான்னு விட்டானா, ஒன்றுமே புரியல. அவனுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும் சவுல், ஏன்னா ராஜா, தேசத்தை காக்க வேண்டிய ராஜா. அடுத்தது சவுளுடைய தோளுக்கீழே தான் இஸ்ரவேலில் இருந்த அந்த போர் வீரர்கள் எல்லாம் இருந்தாங்க. சவுலே ஒரு பயங்கரமான டவரிங் ஃபிகர், அப்படி ஒரு கம்பீரமான தோற்றமுடையவன் சவுல். இப்போ இவனே ஒடுங்கி போய் கிடக்கிறான். சின்ன பையன் வந்து சொல்கிறான், யாரும் கலங்காதீங்க, நான் போய் இவனை வென்று வருகிறேன்றான். அப்போ சவுலும் அவனுக்கு மறைமுகமாக அட்வைஸ் பண்ணுறான், வேணாம்ப்பா, நீ ஒரு டீனேஜர், ஒரு சின்ன பையன், அவன் சின்ன பையன்லேருந்தே ஒரு போர் வீரன் அப்படின்றான். அப்போ இவன் வர்றதுக்கு முன்னாடியே சவுல் விசாரிச்சிட்டான், இவன் ஒரு மேய்ப்பன், ஈசாயினுடைய பையன், இதெல்லாம் வந்து. அப்போ பாருங்கள், அப்போ தாவீது வந்து சொல்கிறான் உடனே, பாருங்கள் 34 தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக என்றான். பாருங்க, அவன் சொல்கிறான், ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, கரடி வந்துச்சு, வெறுங்கையாக இதையெல்லாம் நான் வந்து கொன்று போட்டேன். இவனும் அப்படி தான் இருப்பான், இவன் ஒரு மிருகம், இவனை நான் மதிக்கவே இல்லை அப்படின்னு தாவீது சொல்கிறான். பாருங்க, இது ஆச்சரியமாக இருக்குது. தாவீது வந்து ஏதோ ஒரு ஒரு போர் ரெண்டு போரை பார்த்துருந்தா கூட பரவாயில்ல, எந்த ஒரு போரையுமே வந்து உள்ளே போனதே கிடையாது. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடு. இந்த இடத்துல இன்னொன்று நான் சொல்லணும், ஒரு மெய்ப்பனுடைய இருதயம் வேறு, போர் வீரனுடைய இருதயம் வேறு. போர் வீரனுடைய இருதயம் கடினமாக இருக்கும், முரடான இருப்பார்கள், இரத்தத்தை பார்க்கிறவர்கள், மனித இரத்தம். ஆனால் ஒரு மெய்ப்பன் அப்படி கிடையாது. பாருங்கள், அவனுடைய இருதயம் ரொம்ப டெண்டராக இருக்கும், அதாவது மிருதுவாக, ரொம்ப மென்மையாக இருக்கும். அவனுடைய ஆடு அடிபட்டு காலில் ரத்தம் வந்தால் கூட இவனுக்கு தாங்காது. அவன் தான் ரியல் மெய்ப்பன், உண்மையான மெய்ப்பன். மெய்ப்பர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆடு அடிபட்டு காலில் ரத்தம் வந்துச்சுன்னா, ஓகே, அடிபட்டுருச்சு, உடனே பிரியாணி போட்டுரு. இன்னும் பொதுவாக பாருங்கள், அவன் வளர்க்குற ஆட்டை, அவன் நேசிக்கிற ஆட்டை வந்து அவனுக்கு மனம் வேதனையாக தான் இருக்கும். அப்போ பாருங்கள், அது ரத்தம் வருதுன்னா அதை காயம் கட்டி அதை தூக்கி சுமந்து அந்த காயத்தை ஆட்டுகிறவன் தான் மேய்ப்பன். கரிசனையோடு இருப்பான், ரொம்ப மென்மையான இருதயம் மேய்ப்பனுடைய இருதயம். ஸோ இங்கே ரெண்டு கான்ட்ராஸ்ட்டை பார்க்குறோம். இதில் இன்னும் ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் என்னென்னா, தாவீது தேவனோடு உடன்படிக்கையில் இருக்கிறவன், தேவனை துதிக்கிறவன், கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் சொன்னவன் தாவீது. ஆனால் கோலியாத்தோ துதின்ற வாசனை கொஞ்சம் கூட அவனுக்கு கிடையாது, தேவனோட உடன்படிக்கையும் கிடையாது. அப்போ இந்த ரெண்டு பேரும் சந்திக்க போகிறார்கள். இப்போ தாவீது சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போகிறேன், இவன் சும்மா ஒரு மிருகம் மாதிரி தான் அப்படின்றான். அப்போ சவுல் வந்து, சரிப்பா, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. ஏன்னா சவுலுக்கு வேறு என்ன செய்கிறதுன்னு தெரியல. நான் சொன்னது போல் உடைந்து போய், நொந்து போய், எல்லா நம்பிக்கையும் இழந்த ஒரு சூழ்நிலை சவுலுக்கு. ஏதோ ஒன்று நடக்கட்டும் போன்றான். அப்போது சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து விட்டு வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்து கொண்டு அவைகளை மெய்ப்பருக்குரிய தன் அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பாருங்கள், சவுல் என்ன பண்ணுறாரு, சரி போருக்கு போகிறானே அப்படின்ட்டு சவுலுடைய ஆயுதங்கள் உடைகளையெல்லாம், அந்த போர் உடைகளையெல்லாம் போட்டு அனுப்புகிறார். அதாவது இதை எப்படி கற்பனை செய்யணும்னா, ஒரு சிறுவன் ஒரு 10 வயசு பையனை பிடிச்சி ஒரு 40 வயசு ஆளுடைய துணிமணிகளை கொடுத்து போட்டு நடப்பான்னு எப்படி இருந்திருக்கும், அதுபோல தான் தாவீதுக்கு இருந்தது. போட்டு நடந்து பார்க்குறான், அவனால் நடக்கக்கூட முடியல. அவன் சொல்கிறான், இது எனக்கு பழக்கம் இல்லை, அப்பியாசம் இல்லைன்னா அதுதான் அர்த்தம், இது எனக்கு பழக்கம் இல்லை, இதை விட்டுருங்க அப்படின்ட்டு. ஏன்னா போருக்கு போகணுன்னா தலையில் அந்த ஹெல்மெட் வேணும், மார்க்கவசம் வேணும், கால்களில் ப்ரொடெக்ஷன் வேணும், கேடகம் வேணும், ஈட்டி வேணும், வாள் வேணும், எல்லாம் இருக்கணும். அப்போ இருந்தால் தான் போருக்கு போகிறதுக்கு அர்த்தம். ஆனால் இது எதுவுமே தாவீதுக்கு பழக்கம் இல்லை. பாருங்கள், அவனே சொல்லிட்டான், எனக்கு பழக்கம் இல்லைன்னா போருக்கு இவன் போனதே கிடையாது வாழ்க்கையில், சும்மா கூட போட்டு நடந்து ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது. அதனால தான் அவன் சொல்கிறான், எனக்கு இது பழக்கம் இல்லை அப்படின்ட்டு எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு இவர் என்ன எடுத்துக்கிட்டு போகிறாரு, கோலியாத்தை சந்திக்க. ஒரு பெரிய சாம்பியன், பல பேரை கொன்றவன், ஒரு ராட்சத உருவம் கொண்டவன், 12 அடி குறைந்தது உயரமாக இருக்கிற ஒரு கோலியாத்தை பார்க்கறதுக்கு ஒரு குச்சியை எடுத்துக்கிறான், அஞ்சு கூழாங்கல் எடுத்துக்கிறான். டேவிட் வந்து இந்த கவன் கல்லில் அந்த கவன் வீசுவதில் ஒரு பெரிய மாஸ்டராக இருந்தான் பாருங்கள். பொதுவாக அந்த நாட்களிலே எனக்கே ஞாபகம் இருக்குது, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் படிக்கும் பொழுது அந்த காலத்திலே உண்டிகோல் இருந்தது. அதை உண்டிகோல்னு சொல்லுவோம் இங்கே, சாரி அது கொலோக்கியலாக. அப்போது அதை வைத்து பழங்கள் அடிப்பது இந்த மாதிரியெல்லாம் பசங்க பண்ணுறத பார்த்துருக்குறேன். அப்போ அதுதான் அந்த நாட்களில் ஒரு பெரிய ஸ்கில், ஒரு இது மாதிரி இருந்தது. அப்போ தாவீதும் அப்படி தான் பாருங்கள், அந்த ஆடுகளை மேய்க்கும்பொழுது பழங்களை அடிக்க, பறவைகளை அடித்து சாப்பிட, ஒருவேளை இந்த கவனை யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ அது ஒரு எசென்ஷியல், ஒரு மெய்ப்பனுடைய ஆயுதம், ஒரு போர் வீரனுடைய ஆயுதம் கிடையாது, மெய்ப்பனுடைய ஆயுதம் அது. ஸோ இதை அவன் தூக்கிக்கிட்டு வரான். தூக்கிக்கிட்டு வந்த உடனே கோலியாத் இதை பார்த்த உடனே அவனுக்கு எரிச்சல் வருது பாருங்க. அவன் சொல்கிறான், நான் என்ன நாயா குச்சியை தூக்கிட்டு வரேன் என்னை அடிக்கிறதுக்கு அப்படின்றான். ஏன்னா கோலியாத்துக்கு கேடகத்தை சுமந்துக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள், அவன் ஈட்டி அது வந்து சாதாரணமாக சுமக்க முடியாது, அவ்வளோ பெரிய ஒரு ஈட்டி. ஸோ இப்படி கோலியாத் வந்து வரான், அவனுடைய மார்பில் போட்டிருந்த அந்த வெண்கல அந்த கவசம் வந்து 57 கிலோவாவது இருந்திருக்கணும் அப்படின்றாங்க, குறைந்தபட்சம் 57 கிலோஸ் அவனுடைய மார்கவசம் அந்த வெண்கலத்தில் ஈட்டியோ அம்போ பாய்ந்து உள்ளே போகாமல் இருக்க மார்பு கவசம் போடுவாங்க, பிரஸ்ட் பிளேட். அப்போ அது 57 கிலோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சட்டை 57 கிலோ இருந்தால் எப்படி இருக்கும், அவன் சட்டைக்கு மேலே அதை போட்டிருப்பான், உள்ளே எதுவுமே போகாத அளவு. அப்போ இது ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது, சாதாரணமான உருவம் கிடையாது, பார்த்தாலே எல்லாம் நடுங்குவாங்க. அதுதான் நடந்தது. ஆனால் தாவீது தைரியமாக உள்ளே போகிறான். இவர்கிட்ட இருந்த ஆயுதம் மேய்ப்பனுடைய ஆயுதம், கோல் கல். மேய்ப்பர்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க, எங்கே போரில் கோலையும் கல்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. போய் அங்கே ஒரு அங்கேயே ஒரு சம்பாஷணை நடக்குது பாருங்கள். அந்த வேலி அந்த பள்ளத்தாக்கில் போர் செய்ய போகும் பொழுது, அதாவது 42 நான் வாசிக்கிறேன், பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, நீ இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பாருங்கள், தாவீதை பார்த்தவொடனே தெரிஞ்சது இவன் ஒரு சின்ன பையன், சிவந்த மேனினா வெயிலே அவர் மேலே படலை, அப்படி ஒரு மெய்ப்பன் தானே, மரத்து நிழலில் படுத்திருந்திருப்பான், உட்கார்ந்துருந்திருப்பான், பார்த்தாலே தெரியுது இது ஒரு சின்ன பிஞ்சு அப்படின்னு சொல்லி. அப்போது பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர, நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினையும் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். பாருங்க, எனக்கு துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. அடுத்த வசனம் இன்னும் அழகாக இருக்கு. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில், தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி, தாவீது வந்து பயப்படல, கோலியாத் வந்து இவனை தூஷிக்கிறான், நீ வா உன்னை வெட்டி இந்த பறவைகளுக்கு போடுறேன்னு. இவன் பதில் பாருங்க, நீ ஈட்டியோடையும் பட்டயத்தோடையும் வர, கர்த்தருடைய நாமத்தினால உன்னை எதிர்த்து வருகிறேன்னு சொல்லிட்டு ஓடுறான். கொஞ்சம் அப்படியே பதுங்கி இங்கே வர்றதில்லை. இவன் அப்படியே ஓடி வரான் இந்த கோலியாத்துக்கு எதிராக. அவனுக்கு அவ்வளவு ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை இவனை, இவன் ஒன்றுமே கிடையாது. தாவீதனுடைய இருதயத்தில் இந்த கோலியாத் வந்து ஒன்றுமே இல்லை. ஓடி போகிறான், ஓடி போய் அந்த கல்லை விட்டு எறிகிறான் பாருங்க. அது அவன் நெற்றியில் பட்டு உள்ளே போச்சுன்னே இருக்கு. இங்கிலீஷில் இட் சங்க் இன் டு ஹிஸ் கல் அப்படின்னு வரும். அப்போ பாருங்க, அவன் வந்து ஒரு வெண்கல ஹெல்மெட் போட்டிருந்தான். தமிழ் எப்படி வருதுன்னா, தன் கையை அடைப்பையிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எரிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால், பதிந்து போனதினால் பாருங்க, கோலியாத் வந்து ஹெல்மெட் போட்டிருந்திருப்பானே, அதையும் அது தாண்டி அதை உடைத்து அவனுடைய நெற்றியிலே பதிந்தது. அப்படின்னா ஸ்கல்லை உடைத்து உள்ளே போனது. இது ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. சாதாரண மெய்ப்பனுடைய ஆயுதம், இந்த பெரிய போர் வீரனுடைய நெற்றியிலே அந்த கல் பதிந்தது. அவன் கீழே விழுந்தான். தாவீது கையில் வாள் கூட இல்லை. ஓடி போய் கோலியாத்துடைய வாளை எடுத்து அவன் தலையை வெட்டுறான். அன்றைய தினம் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது, ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய கொண்டாட்டம். சிறுவனாகிய தாவீது, தன் குடும்பத்தினரால் ஒன்றும் பெரிதாக கருதப்படாத தாவீது, இங்கேயும் ஒன்றும் யாரும் பெருசாக யோசிச்சிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அந்த சீனை கற்பனை செய்து பார்க்கணும். தாவீது தடியோடையும் கல்லோடையும் உள்ளே போகிறான். மற்ற வீரர்களெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, ராஜா ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணார், இன்றைக்கி நம்ம முடிஞ்சோம், நம்ம தோத்தோம், நம்ம எல்லார் தலையும் உருட்ட போகிறானுங்க, அப்படி தான் யோசிச்சிருப்பானுங்க. ஒரு சிலர் சிரித்திருக்கலாம், முடிஞ்சதுடா இன்னைக்கு கதை, இவன் என்னடா இவன் குச்சியும் இதையும் எடுத்துகிட்டு போகிறானேன்னு. பட் கர்த்தர் அவனோடு இருந்ததை ஒருவரும் கவனிக்கவில்லை. அங்கே ஒரு பெரிய வெற்றி உண்டானது. இதில் ஒரு பெரிய நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, அந்த கல் அவனுடைய நெற்றியிலே பதிந்தது, பதிந்தது, பதிந்தது. சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய வல்லமை அந்த கல்லை சுமந்து கொண்டு சென்றது. அங்கே ஒரு பெரிய வெற்றியை தாவீதின் மூலமாய் தேவன் கொடுத்தார். பிரியமானவர்களை, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சவால்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். கோலியாத்து போல பெரிய சவால்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், பெரிய போராயுதங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற போராயுதங்கள், அது ஜபம், அது உபவாசம், அது தேவனுடைய வார்த்தை. இந்த போராயுதங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா கோலியாத்து வீழ்வது உறுதி. கோலியாத் வீழ்வது உறுதி, உறுதி. நான் சொல்லுகிறேன், அவன் பெரிய ஆயுதங்களோடு வரலாம். பார்க்கும் பொழுதே பழிச்சிடுகிற பயப்படத்தக்க ஆயுதங்களோடு எதிரி வரலாம். உன்கிட்ட ஒன்றும் பெரிய ஃபேன்சி ஆயுதமே இல்லை, ஆனால் உன்னிடத்தில் இருக்கிற ஆயுதம் அவனுடைய நெற்றியில் பதிந்து அவனை வீழ்த்துகிற ஒரு ஆயுதம். ஜபம் என்னும் ஆயுதம், உபவாசம் என்னும் ஆயுதம், தேவனுடைய வார்த்தை என்னும் ஆயுதம். இதை நீ எடுக்கும் பொழுது எதிரி வீழ்வான். எதிரி வீழ்வது உறுதி, நிச்சயம். அதனால் இன்றைக்கு நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. ஏனென்றால் நம்முடைய ஆயுதங்கள் எதிரியை வெல்லுகிற ஆயுதம். நம்முடைய ஆயுதம் சாதாரண எதிரியை அல்ல, கோலியாத்தை வீழ்த்துகிற ஆயுதம். அதனால் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக, உங்கள் மூலமாக செய்ய போகிறார். ஒரு சிறிய கூழாங்கல்லை வைத்து தாவீது கோலியாத்தை வென்றான். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒரு பெரிய கோலியாத்தை போல தோன்றலாம். பலர், ஐயோ இந்த சூழ்நிலையில் என்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் முடங்கி கிடக்கிறது, எங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் வரலை, பில்ஸ் எல்லாம் அன்பெய்டாக இருக்குது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை, ஒரு பெரிய கோலியாத்தை போல தோன்றலாம். நான் சொன்னது போல் உன்னிடத்தில் இருக்கிற ஆயுதம் அந்த கோலியாத்தை வீழ்த்துகிற ஒரு ஆயுதம், நிச்சயமாய் வீழ்த்துகிற ஒரு ஆயுதம். மேபி ட்ரை பண்ணலாம், மேபி விழுவானா பார்க்கலான்னோ, அப்படி அல்ல. உன் ஆயுதத்தை நீ எடுத்தனா வெற்றி உனக்கு தான். உன்னுடைய ஆயுதம் ஜபம், உபவாசம், வேத வசனம். இதை நீ கையில் எடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட கோலியாத்தானாலும் வீழ்ந்து போவான். இந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய பாதுகாவல் உண்டாகும். புதிய வாசல்களை தேவன் திறப்பார். வருமானத்திற்கான புதிய வழிகளை தேவன் உண்டு பண்ணுவார். உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும். அநேகருக்கு சாட்சியாய் நீங்கள் நிற்பீர்கள். இந்த சூழ்நிலையிலும் என்னை பாதுகாக்கிற, என் தேவைகளை சந்தித்து நடத்துகிற தகப்பனை போல இருக்கிற தேவன் எனக்கு உண்டு என்று நீங்கள் சாட்சி சொல்லும்படி கர்த்தர் செய்வார். தாவீதோடு இணைந்து என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று நாம் சொல்லும்படி கர்த்தர் செய்வார். நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேனப்பா. இப்பொழுது ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய கரம் இறங்கி வருவதாக. தாவீதின் மேல் இறங்கின உம்முடைய கரம் ஒவ்வொருவரின் மேலும் இறங்கி வரட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கு முன்பாக கோலியாத்தை போல நின்று இவர்களை அவமானப்படுத்தி நிந்தைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சவாலும் விழுந்து போகும்படி ஜெபிக்கிறேன். கோலியாத்துகள் விழுந்து போகும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். விசேஷமாய் பொருளாதார பற்றாக்குறைகள் நீங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய வாசல்களை திறந்தருளும் அப்பா. விசேஷமாய் கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கடன் மாறட்டும், மாறட்டும். அதிசயமாய் நடத்தும், அற்புதமாய் நடத்தும். ஒவ்வொருவருடைய முகத்தையும் பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய கரங்களிலே வைக்கிறோம் அப்பா. வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். சுகவீனங்கள் மறையட்டும், பலவீனங்கள் மறையட்டும் அப்பா. உம்முடைய கரங்களிலே வைக்கிறேன். தொடர்ந்து மார்போடு அனைத்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளிலே கத்தாவே, இந்த இன்பம் எஃப்எம் ஆண்டவரே, ஊழியங்களை தாங்குகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் குடும்பங்களில் சமாதானம், சந்தோஷம், சுகம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இன்பம் எஃப்எம் நேயர்களாகிய உங்களுக்கும், இந்த இன்பம் எஃப்எம்மில் பொருளாதாரத்தை விதைக்கிறவர்களுக்கும், இந்த இன்பம் எஃப்எம்மில் நிகழ்ச்சிகளை செய்கிறவர்களுக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதீர்கள். நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவரி inbamfm@gmail.com. That will be inbamfm@gmail.com. மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Bye-bye.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.